உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களை இன்று வந்தடையும் நிகழ்ச்சிகள் மகிழ்வின் மந்திரம், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம், குடும்ப வாழ்வின் ஆன்மீகம்.
திருமண உறவையும் குடும்ப வாழ்வையும் மையப்படுத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உருவாக்கியுள்ள ஆன்பின் மகிழ்வு திருத்தூது அறிவுரை மடலின் இறுதி பிரிவான 9 பிரிவு முந்தைய 8 பிரிவுகளை காட்டிலும் குறுகியது. 313 முதல் 325 முடிய உள்ள 13 பத்திகளில் திருமண உறவிலும் குடும்ப வாழ்விலும் நிலவும் ஆன்மீகத்தின் ஒரு சில பரிமாணங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. பொது நிலையினருக்கே உரிய குடும்ப ஆன்மீகத்தின் பண்புகளை குறிப்பிடும் இப்பிரிவை 313 பத்தியில் திருத்தந்தை இவ்வாறு அறிமுகம் செய்து வைக்கின்றார்.
நாம் எத்தகைய வாழ்வு நிலைக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை பொறுத்து பிறர் அன்பு என்ற புண்ணியம் பல்வேறு வண்ணங்களை பெறுகின்றது. பொதுநிலையினரின் திருத்தூது பணியை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன் பேசியுள்ள 2 வத்திக்கான் பொதுச்சங்கம் குடும்ப வாழ்வின் வழியே பிறக்கும் ஆன்மீகத்தை வலியுறுத்தியுள்ளது. திருமண வாழ்வு மற்றும் குடும்ப வாழ்வு ஆகியவற்றின் குறிப்பிட்ட சூழல்களுக்கு ஏற்ப பொதுநிலையினரின் ஆன்மீகம் உருவாகிறது என்று பொதுச்சங்கம் கூறியுள்ளது. குடும்ப வாழ்விலும் அதன் உறவுகளிலும் வெளிப்படும் இந்த ஆன்மீகத்தின் குறிப்பிட்ட அடிப்படையான பண்புகளை விவரிப்பது தகுந்ததொரு முயற்சி.
விவிலிய தேடல் திருப்பாடல் 19 ஆண்டவரின் திருச்சட்டம் பகுதி 1.
எனது அருமை அன்புள்ளங்களே, தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் இருளர் என்ற பழங்குடி இனத்தவருக்கு எதிராக பல நூற்றாண்டுகளாக இழைக்கப்பட்டு வரும் அநீதிகளில் ஒன்று 1993 நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக பதிவானது. இந்த வழக்கை பதிவு செய்து நடத்திய வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் பின்னர் நீதி அரசராகவும் பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றுள்ளார். ஏறத்தாழ 30 முன் இருளர் இனத்தைச் சேர்ந்த ராஜ்கண்ணு மற்றும் செங்கேணி என்ற தம்பதியருக்கு நிகழ்ந்த அந்த கொடுமைக்கு எதிராக வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்காடி வென்ற நிகழ்வு தற்போது ஜெய் பீம் என்ற ஒரு திரைப்படம் வழியே மக்களை சென்றடைந்துள்ளது. இந்திய மக்களுக்கு, குறிப்பாக பழங்குடியின மக்களுக்கென உருவாக்கப்பட்டுள்ள பெரும்பாலான சட்டங்கள் ஏட்டளவில் மட்டுமே சட்ட நூல்களில் பதிவாகியிருப்பதையும் நடைமுறையில் அவை வெளிச்சத்தை காண முடியாமல் இருளில் புதைந்திருப்பதையும் இந்த திரைப்படம் வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது. அன்பு இதயங்களே, ஒளியை மையப்படுத்தி கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளை ஒட்டி வெளிவந்த இந்த திரைப்படம் மக்கள் நடுவே சட்டங்களை பற்றிய தெளிவுகளை உருவாக்கி வருகின்றது. இத்தருணத்தில் மக்களால் மக்களுக்கென உருவாக்கப்படும் சட்டங்கள் அவை அனைத்திற்கும் மேலாக இறைவனால் வழங்கப்பட்டுள்ள சட்டங்கள் என்ற கருத்துக்களை இன்றைய விவிலிய தேடலில் சிந்திக்க முயல்வோம்.
ஆன்பு நெஞ்சங்களே, உலகின் ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் எவ்வளவு தூரம் மதிக்கப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்வதற்கென 2006 வேர்ல்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட், அதாவது உலக நீதி திட்டம் என்ற ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது. எந்தவொரு அரசையும் சாராமல் சுதந்திரமாக தனிப்பட்ட முறையில் நடுநிலையோடு இயங்கி வரும் WJP ஆய்வு நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ரூல் ஆப் லா இண்டெக்ஸ், அதாவது சட்டத்தின் ஆளுமை குறியீடு என்ற பெயரில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வருகின்றது. நீதித்துறையில் பணியாற்றும் 4200 மேற்பட்ட அறிஞர்களின் உதவியுடன் இவ்வாண்டு அக்டோபர் 14 இந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் 139 நாடுகளில் சட்டங்கள் எவ்வாறு ஆட்சி செலுத்துகின்றன என்ற விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அரசின் அதிகாரங்கள் ஊழலற்ற நிலை, ஒளிவு மறைவற்ற ஆட்சி, அடிப்படை உரிமைகள், சட்டமும் ஒழுங்கும், குடியுரிமை நீதி மற்றும் குற்றவியல் நீதி என்ற பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் திரட்டப்பட்ட தரவுகளைக் கொண்டு 139 நாடுகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன.
அன்பு இதயங்களே, WJP நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் டென்மார்க், நார்வே, பின்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் சென்ற ஆண்டும் இவ்வாண்டும் முதல் 4 இடங்களை பெற்றுள்ளன. இந்த தரவரிசையில் வெனிசுவேலா நாடு கடந்த 2 ஆண்டுகளாக இறுதி இடமான 139 இடத்தை பெற்றுள்ளது. 2020 122 இடத்தை பெற்றிருந்த மியான்மார் நாடு இராணுவ ஆட்சி திணிக்கப்பட்டதன் பின்னர் 6 நிலைகள் தாழ்ந்து இவ்வாண்டு 128 இடத்தில் உள்ளது. அன்பு இதயங்களே, இந்த பட்டியலில் சென்ற ஆண்டு 73 இடத்தை வகித்த இலங்கை இவ்வாண்டு 76 இடத்திற்கும், சென்ற ஆண்டு 76 இடத்தை வகித்த இந்தியா இவ்வாண்டு 79 இடத்திற்கும் தரம் தாழ்ந்துள்ளன.
ஏட்டளவில் சட்டங்கள் வகுப்பதில் உலகிலேயே முதலிடம் பெற்றுள்ள இந்தியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் 79 இடத்தை பெற்றுள்ளது. ஆம் அன்புள்ளங்களே, உலக நாடுகள் ஒவ்வொன்றிலும் உருவாக்கப்பட்டுள்ள கான்ஸ்டிடியூஷன் எனப்படும் அரசியல் அமைப்பு சட்டங்கள் என்ற அறிக்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவின் அரசியல் அமைப்பு 146,385 சொற்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள மிக நீளமான அரசியலமைப்பு என்பதில் முதலிடம் பெற்றுள்ளது. இந்த பெருமையை ஏட்டளவில் பெற்றுள்ள இந்தியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஆண்டுக்கு ஆண்டு தாழ்வடைந்து தற்போது 79 இடத்தில் இருப்பது வேதனை தருகின்றது. இது இந்தியாவின் நிலை மட்டுமல்ல, பொதுவாகவே உலகின் பல நாடுகளில் சட்டங்கள் தெளிவாக வகுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக அவற்றை பின்பற்றுவதில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்று WJP நிறுவனம் தன் அறிக்கையில் கூறியுள்ளது.
அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் மிக தெளிவாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவை வெறும் ஏட்டளவு சொற்களாக மட்டும் சிறைப்பட்டிருக்கின்றன என்பதும், நடைமுறையில் அவை பெருமளவு பின்பற்றப்படுவதில்லை என்பதும் இன்றைய உலகில் நாம் தெளிவாக உணர்ந்து வரும் ஒரு வேதனை. COVID-19 பெருந்தொற்று உருவாக்கிய நெருக்கடியினால் விதிக்கப்பட்ட முழு அடைப்பை பயன்படுத்தி இந்தியாவில் பாராளுமன்றத்தில் தகுந்த விவாதங்கள் ஏதுமின்றி குடியுரிமை, விவசாயம், கல்வி ஆகிய விடயங்களில் பல முக்கியமான மாற்றங்கள் நம் அரசியல் அமைப்பில் திணிக்கப்பட்டுள்ளன. இத்தகையதொரு சூழலில் ஆண்டவரின் திருச்சட்டம் என்ற தலைப்பில் பதிவாகியுள்ள 19வது திருப்பாடலில் நாம் தேடலை மேற்கொள்கின்றோம்.
அடைக்கலமான ஆண்டவரே, அனைத்திலிருந்து காப்பவரே, உமக்கே நான் சொந்தம்.
அன்பு நெஞ்சங்களே, WJP நிறுவனம் இவ்வாண்டு வெளியிட்டுள்ள சட்டத்தின் ஆளுமை குறியீடு அறிக்கையின் அறிமுகப் பக்கத்தில் மனித வரலாற்றில் முதன்முதலாக எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் பாபிலோனிய சட்டத்தின் ஒரு சில சொற்கள் பதிவாகியுள்ளன. பாபிலோனிய அரசர் ஹம்முராபி அவர்களால் உருவாக்கப்பட்ட இச்சட்டத்திலிருந்து WJP அறிக்கையில் ஒரு மேற்கோளாக பதிவாகியுள்ள முக்கியமான சொற்கள் இவை:
வலிமையானோர் வலுவற்றவரை காயப்படுத்தாமல் இருக்க, கைம்பெண்களையும் அனாதைகளையும் பாதுகாக்க, நீதியை இந்நாட்டில் அறிக்கையிட, அனைத்து சச்சரவுகளையும் தீர்க்க, அனைத்து காயங்களையும் குணமாக்க, ஞானம் மிகுந்த மன்னர் ஹம்முராபி அவர்கள் உருவாக்கிய நீதியின் சட்டங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, மனித வரலாற்றில் எழுத்து வடிவில் உருவாக்கப்பட்ட மிக பழமையான ஹம்முராபி சட்டங்களுக்கு அடுத்தபடியாக 10 கட்டளைகள் மிக பழமை வாய்ந்த சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஹம்முராபி சட்டங்களுக்கும் 10 கட்டளைகளுக்கும் இடையே நிலவும் ஒற்றுமை வேற்றுமைகள் பல்வேறு விவிலிய ஆய்வாளர்களால் விளக்கப்பட்டுள்ளன.
அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளைகளை வழங்கிய நிகழ்வு பழைய ஏற்பாட்டில் 2 முறை பதிவாகியுள்ளது. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயை சந்தித்து அவரிடம் 10 கட்டளைகளை தந்த நிகழ்வு விடுதலை பயண நூல் 19 மற்றும் 20 ஆகிய 2 பிரிவுகளில் பதிவாகியுள்ளது. அந்த நிகழ்வை மோசே மீண்டும் மக்களிடம் எடுத்துச் சொல்லும்போது அனைத்து விவரங்களையும் மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு நினைவுறுத்தினார். இது இணைச்சட்ட நூல் 5 பிரிவில் பதிவாகியுள்ளது. அன்பு நெஞ்சங்களே, இந்த ஐந்தாம் பிரிவை தொடர்ந்து இணைச்சட்ட நூல் ஆறாம் பிரிவில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் கட்டளைகளை தங்கள் வாழ்வில் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை மோசே மிக தெளிவாக கூறியுள்ளார்.
இணைச்சட்ட நூல் பிரிவு 6. இஸ்ராயலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழை வாயில்களிலும் அவற்றை எழுது.
ஆண்டவர் வழங்கிய கட்டளைகளை இஸ்ரேல் மக்கள் தங்கள் இல்லங்களின் வாயில்களில் எழுத வேண்டும் என்று மோசே கூறியிருப்பது அன்புள்ளங்களே நமக்குள் ஒரு சில சிந்தனைகளை தூண்டுகின்றது. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன் எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் ஆண்டவர் கொள்ளை நோய் வழியே சாகடித்தபோது இஸ்ரேல் மக்களின் இல்லங்களை அந்த கொள்ளை நோய் கடந்து செல்வதற்கு அடையாளமாக அவர்கள் இல்லங்களின் கதவுகளில் செம்மறியின் ரத்தம் பூசப்பட்டது என்பதை நாம் அறிவோம். இதை நாம் விடுதலை பயண நூல் 12 பிரிவில் வாசிக்கின்றோம்.
அன்புள்ளங்களே, எகிப்திலிருந்து வெளியேறிய அந்த பாஸ்கா இரவில் செம்மறியின் ரத்தத்தை தங்கள் இல்லங்களின் கதவு நிலையில் பூசும்படி பணித்த மோசே ஆண்டவர் தந்த கட்டளைகளை அவர்கள் தங்கள் இல்லங்களின் நுழை வாயிலில் எழுத வேண்டும் என்று பணிக்கின்றார். செம்மறியின் ரத்தம் கொள்ளை நோயிலிருந்து இஸ்ரேல் மக்களை காத்ததுபோல் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேல் மக்களின் இல்லங்களை ஆண்டவரின் கட்டளைகள் பாதுகாக்கும் என்பதை வலியுறுத்த இந்த புதிய வழிமுறையை மோசே கூறுகின்றார். அதே வண்ணம் ஆண்டவரின் கட்டளைகளை இஸ்ரேல் மக்கள் தங்கள் கரங்களிலும் நெற்றியிலும் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும் என்று மோசே பணித்தார். இந்த பழக்கங்கள் இன்றும் யூதர்கள் மத்தியில் பரவலாக காணப்படுகின்றன.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஆண்டவரின் திருச்சட்டங்களை கடைபிடிப்பதால் வாழ்வையும் அவற்றை விட்டு விலகிச் செல்வதால் அழிவையும் இஸ்ரேல் மக்கள் பெறுவர் என்பதையும் மோசே ஓர் எச்சரிக்கையாக வழங்கியுள்ளார்.
இணைச்சட்ட நூல் பிரிவு 30. உன் கடவுளாகிய ஆண்டவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய், நீ உடைமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றிற்கு பணிவிடை புரிந்தால் நீ நிச்சயம் அழிந்து போவாய்.
அன்பு இதயங்களே, வாழ்வை வழங்கும் சக்தி பெற்ற ஆண்டவரின் திருச்சட்டத்தை பற்றி மன்னர் தாவீது 19 திருப்பாடலில் பதிவு செய்துள்ள எண்ணங்களை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம்.
பகையும் பாவமும் ஒழிந்திடவே நீதியும் நேர்மையும் நிலைத்திடவே வார்த்தைகள் வளமாய் ஓங்கிடவே அருகிலில் தவழ்வாய் வெண்ணிலவே என் வெண்ணிலவே அடைக்கலமான ஆண்டவரே அனைத்திலிருந்து காப்பவரே உமக்கே நான் சொந்தம்.
பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு இன்று வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
இந்தியாவில் அருளாளராக வழங்கப்பட்டு வரும் தேவசகாயம் அவர்களை புனிதராக உயர்த்தும் விழா 2022 மே மாதம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மே மாதம் 3 தேதியே 7 அருளாளர்களை புனிதர்களாக அறிவிப்பதற்குரிய அனைத்து வழிமுறைகளும் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் கோவிட் பெருந்தொற்று உருவாக்கிய பிரச்சினைகளால் இவர்களை புனிதர்களாக உயர்த்தும் நிகழ்வு தள்ளிப்போடப்பட்டு தற்போது அந்நிகழ்வு 2022 மே மாதம் 15 தேதி நடைபெறும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொல்லப்பட்ட அருளாளர் தேவசகாயம் அவர்களோடு இணைந்து மேலும் 6 அருளாளர்களும் வரும் ஆண்டு மே மாதம் 15 தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் நிகழ்த்தும் திருப்பலியில் புனிதர்களாக அறிவிக்கப்படவுள்ளனா்.
உலக வறியோர் தினத்திற்கு முன்னோடியாக இவ்வாரம் வெள்ளிக்கிழமை நவம்பர் 12 இத்தாலியின் அசிசி நகரில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் இடம்பெறும் வறியோர் தின நிகழ்வுகள் குறித்த விவரங்களை திருப்பிடம் வெளியிட்டுள்ளது. நவம்பர் 14 வத்திக்கானில் திருப்பலியுடன் இடம்பெறும் உலக வறியோர் தினத்திற்கு முன்னோடியாக அசிசி நகரில் வறியோருடன் இணைந்து ஜெபித்தலும் சான்று பகர்தலும் என்ற நோக்கத்தில் இடம்பெறும் இந்த தின நிகழ்வுகளை ஒட்டி ஹெலிகாப்டரில் வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரம் 9 அசிசி நகர் சென்றடையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதலில் அவரை வரவேற்க வந்திருக்கும் அப்பகுதி அரசு அதிகாரிகளையும் வறியோரின் சில பிரதிநிதிகளையும் வாழ்த்திய பின் அசிசியின் சாந்தா மரியா தெலி ஆஞ்சலி பெருங்கோவிலுக்குள் ஏறக்குறைய 500 வறியோர் பிரதிநிதிகளை சந்திக்கின்றார். அசிசி நகருக்கு திருப்பயணமாக நடந்தே வந்துள்ள வறியோருள் சிலர் ஒரு மேல் போர்வையையும் ஊன்றுகோலையும் வறியோரின் அடையாள சின்னமாக திருத்தந்தைக்கு பரிசளிக்கும் உணர்ச்சிகரமான நிகழ்வும் அங்கு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
நவம்பர் 7 கடந்த ஞாயிறன்று ஈராக் பிரதமர் மாளிகை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து திருத்தந்தையின் ஆழ்ந்த கவலையையும் ஜபத்துடன் கூடிய அருகாமையையும் வெளியிட்டு தந்தி செய்தி ஒன்றை அந்நாட்டிற்கு அனுப்பியுள்ளார் திருப்பிடச் செயலர் கர்னால் பியத்ரோ பரோலின். ட்ரோன் எனப்படும் கீழிருந்து இயக்கப்படும் மிகச்சிறிய வானூர்தி வழியாக ஈராக் பிரதமர் முஸ்தபா அல் கதீமி அவர்களின் இல்லம் தாக்கப்பட்டது குறித்து கேள்வியுற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரதமருடனும் அவரின் குடும்பத்தினருடனும் இத்தாக்குதலில் காயமடைந்தோருடனும் தன் அருகாமையை வெளியிடுவதாகவும் இப்பயங்கரவாத செயல் குறித்த தன் கடனத்தை வெளியிடுவதாகவும் திருத்தந்தையின் பேரால் அனுப்பப்பட்டுள்ள இச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கலந்துரையாடல் மற்றும் உடன்பிறந்த நிலையின் ஒருமைப்பாட்டின் வழியாக அமைதியின் பாதையில் ஈராக் மக்கள் நடைபோட இறைவனை நோக்கி திருத்தந்தை வேண்டுவதாகவும் திருப்பிடச் செயலரால் ஈராக் பிரதமருக்கு அனுப்பப்பட்ட அச்செய்தி உரைக்கின்றது.
மனிதகுலத்திற்கு பெருந்துயர்களை தந்து கொண்டிருக்கும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பல்வேறு மதங்களின் மனிதாபிமான குழுக்கள் ஒன்றிணைந்து மக்களின் துயர் துடைக்க உதவி வருவதற்கு சிங்கப்பூர் பேராயர் வில்லியம் கோ அவர்கள் தன் நன்றியை வெளியிட்டுள்ளார். பெருந்தொற்று காலத்தின்போது அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை மற்றும் ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு அனைத்து மதங்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டிய தேவையை அதிகமாக உணர்ந்து செயல்பட்டன என்று கூறிய பேராயர் கோ அவர்கள் நவம்பர் 4 சிறப்பிக்கப்பட்ட தீபாவளி திருவிழாவின்போது இந்துக்கள் ஜெயின் மதத்தினர் சீக்கியர்கள் என அனைவரும் இணைந்து கொண்டாடியதையும் எடுத்துக்காட்டாக முன்வைத்தார்.
இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு வருவதன் தொடர்ச்சியாக நவம்பர் 7 ஞாயிறன்றும் கர்நாடகா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் ஜபக் கூட்டங்களில் அத்துமீறி நுழைந்த மத தீவிர போக்குடையோர் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். கர்நாடகாவின் பெல்காவி மாவட்டத்தில் மராத்தா காலனி நிமிடத்தில் ஜபக்கூடம் ஒன்றில் ஞாயிறன்று கூடி ஜபித்துக் கொண்டிருந்த மக்களை மதமாற்றம் செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுடன் உள்ளேயே அடைத்து வைத்து காவல்துறையை அழைத்து வந்துள்ளது ஸ்ரீ ராமசேனா என்ற அமைப்பு. அதே நாளில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாய் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் ஜபக்கூடத்தில் ஜபித்துக் கொண்டிருந்த பெண்களை தாக்கி அஜபக்கூடத்தின் உள்ளிருந்த பொருட்களை சேதமாக்கியுள்ளனர் மத தீவிரவாதிகள்.
மியான்மர் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின் இடம்பெறும் மனிதகுல நெருக்கடியால் 30 மேற்பட்ட மக்களுக்கு வாழ்வை காக்கும் அடிப்படை உதவிகள் தேவைப்படுவதாக ஐநா நிறுவனம் அறிவித்துள்ளது. வன்முறைகள் அதிகரித்து வருவதால் மக்களின் வாழ்வு நிலை பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஐநா உதவி அமைப்பின் தலைவர் மார்ட்டின் கிரிஃபித்ஸ் அவர்கள் அண்மையில் புதிதாக 37,000 பேர் புலம்பெயர்ந்தவர்களாக மாறியுள்ளதாகவும் கோவில்கள் உட்பட 160 மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாகவும் கவலையை வெளியிட்டார். மனிதாபிமான பணிகளில் ஈடுபடுவோர் தாக்கப்படுவது அனைத்துலக சட்டங்கள் வழியாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் மியான்மரில் அது தொடர்வதாகவும் 223,000 மேற்பட்டோர் நாட்டிற்குள்ளேயே புலம்பெயர்ந்தவர்களாக வாழ்வதாகவும் கிரிஃபித்ஸ் அவர்கள் தெரிவித்தார். மனிதாபிமான உதவிகள் அனைவரையும் சென்றடைய மியான்மர் ராணுவம் கட்டுப்பாடுகளை அகற்ற வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் கிரிஃபித்ஸ் அவர்கள் முன்வைத்துள்ளார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.